ஓம் சாந்தி. 21/8/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அசுர வழியில் செல்வதால் வழி மாறி விட்டீர்கள். இப்போது ஈஸ்வரிய வழிப்படி சென்றால் சுகதாமத்திற்கு சென்று விடுவீர்கள். கேள்வி: குழந்தைகள் தந்தை மீது எந்த நம்பிக்கை வைக்க வேண்டும், எதை வைக்கக்கூடாது? பதில்: நாம் பாபா மூலமாக தூய்மையாகி நம்முடைய வீடு மற்றும் ராஜ்யத்திற்கு செல்வோம் என பாபா மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். குழந்தைகளே, இவர்கள் நோயாளியாக இருக்கிறார்கள், ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் என பாபா கூறுகிறார். இங்கே இரக்கப்படுதல், ஆசீர்வாதம் செய்தல் போன்ற விஷயங்கள் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களை பதீத்தத்திலிருந்து பரிசுத்தமாக மாற்ற நான் வந்திருக்கிறேன். இப்போது எந்த விகர்மமும் ஆகாமல் இருப்பதற்கான செயல்களை நான் கற்பிக்கிறேன். பாடல்: இன்று இல்லாவிட்டாலும் நாளை இந்த மேகங்கள் பொழியும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். இப்போது வீட்டிற்கு போக வேண்டும் என குழந்தைகள் அறிகிறீர்கள். பாபா அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். ஆத்ம உணர்வுடன் இருக்கும் போதுதான் அந்த நினைவிருக்கும். தேக உணர்வில் வந்துவிட்டால் நினைவிருக்காது. பாபா பயணியாக வந்திருக்கிறார் என குழந்தைகள் அறிகிறீர்கள். நீங்களும் பயணியாகத்தான் வந்துள்ளீர்கள். இப்போது உங்கள் வீட்டை மறந்துவிட்டீர்கள். பிறகு தந்தை வீட்டை நினைவுபடுத்தியுள்ளார், மேலும் தினந்தோறும் புரிய வைக்கின்றார். சத்தோ பிரதானமாக மாறாதவரை போக முடியாது. பாபா சரியாக சொல்கிறார் என குழந்தைகளுக்கு புரிகிறது. தந்தையும் கூட குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கொடுக்கும் பொழுது நல்ல குழந்தைகள் அதன்படி நடக்கிறார்கள். இச்சமயம் நல்ல வழியை கொடுக்கக்கூடிய தந்தை யாரும் இல்லை. ஆகவே தான் வழி மாறி இருக்கிறார்கள். ஸ்ரீமத் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தைதான். அந்த வழிப்படி கூட சில குழந்தைகள் நடப்பதில்லை. அதிசயமாக இருக்கிறது. லௌகீக தந்தையின் வழிப்படி நடக்கிறார்கள். அது அசுர வழியாகும். இதுவே நாடகமாகும். நீங்கள் அசுர வழிப்படி நடந்து இந்த நிலையை அடைந்துள்ளீர்கள் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இப்போது ஈஸ்வரிய வழிப்படி நடப்பதால் சுகதாமத்திற்கு சென்று விடலாம். அது எல்லையற்ற சொத்தாகும். தினந்தோறும் புரிய வைக்கின்றார். குழந்தைகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அனைவரும் இங்கேயே இருக்க முடியாது. வீட்டிலிருந்தாலும் நினைவில் இருக்க வேண்டும். இப்போது நடிப்பு நிறைவடைய போகிறது. வீட்டிற்கு திரும்ப போக வேண்டும். மனிதர்கள் எவ்வளவு மறந்து விட்டார்கள். இப்போது அவர்களுடைய வீடு ராஜ்யத்தையும் கூட மறந்து போயிருக்கிறார்கள் என கூறப்படுகிறது அல்லவா? இப்போது வீட்டையும் நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். உங்கள் ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள். இப்போது நடிப்பு முடிவடைய போகிறது. இப்பொழுது திரும்பி வீட்டிற்கு போக வேண்டும். மறந்துவிட்டீர்களா? பாபா நாடகப்படி எங்களுடைய நடிப்பு இப்படித்தான். வீடு வாசலை மறந்து ஒரேடியாக அலைந்து கொண்டிருக்கிறோம் என குழந்தைகளாகிய நீங்கள் கூறலாம். பாரதவாசிகள்தான் தங்களுடைய உயர்ந்த தர்மம் கர்மத்தை மறந்து தெய்வீக தர்மத்தையும் தெய்வீக கர்மத்தையும் தாழ்த்திவிட்டனர். இப்போது பாபா வந்து உங்களுடைய தர்மமும் கர்மமும் இவ்வாறு இருந்தது என எச்சரிக்கிறார். அங்கே உங்களுடைய கர்மங்கள் எந்த ஒரு தீங்கும் தராததாக இருந்தது என கூறுகின்றார். கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளை பாபாதான் உங்களுக்கு புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் கர்மம் தீங்கு தராததாக இருக்கிறது. ராவண ராஜ்யத்தில் கர்மம் தீங்கு விளைவிக்க கூடியதாக இருக்கிறது. இப்போது தர்மத்தையும் கர்மத்தையும் உயர்ந்ததாக மாற்ற தந்தை வந்திருக்கிறார். எனவே இப்போது ஸ்ரீமத் படி உயர்ந்த கர்மத்தை செய்ய வேண்டும். எந்த ஒரு கீழான கர்மத்தையும் செய்து யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. இது ஈஸ்வரிய குழந்தைகளுடைய வேலை கிடையாது. என்ன டைரக்ஷன் கிடைக்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். சுத்தமான உணவை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை வேறு வழி இல்லை என்றால் பாபாவிடம் ஆலோசனை கேளுங்கள். வேலை செய்யும் இடங்களில் சிறிது சாப்பிட வேண்டியிருக்கிறது என பாபா புரிந்து கொள்கிறார். நீங்கள் யோக பலத்தினால் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள். பதீத உலகத்தை பாவனமாக மாற்றுகிறீர்கள் என்றால் உணவை தூய்மைப்படுத்துவது பெரிய விஷயமா? வேலை செய்ய வேண்டும், பாபாவினுடையவர்களாக ஆகிவிட்டால் அனைத்தையும் விட்டுவிட்டு இங்கேயே வந்து இருக்க வேண்டும் என்பது கிடையாது. எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள், இவ்வளவு பேரும் இங்கே இருக்க முடியாது. அனைவரும் குடும்ப விவகாரத்தில் இருக்க வேண்டும். நான் ஆத்மா, பாபா வந்திருக்கிறார், நம்மை தூய்மையாக ஆக்கி தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். பிறகு ராஜ்யத்தில் வருவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ராவணனின் தேசமாகும். நீங்கள் நாடகப்படி முற்றிலும் அழுக்காகிவிட்டீர்கள். இப்போது நான் உங்களை எழுப்புவதற்காக வந்திருக்கிறேன். ஸ்ரீமத் படி செல்லுங்கள் என பாபா கூறுகின்றார். எவ்வளவு பின்பற்றுகிறீர்களோ அவ்வளவு உயர்ந்தவராக ஆவீர்கள். பாபா நம்மை சொர்க்கத்துக்கே அதிபதியாக மாற்றுகிறார். அவரை மறந்துவிட்டோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது பாபா சீர்திருத்துவதற்காக வந்திருக்கிறார். நன்கு திருந்த வேண்டும் அல்லவா? மகிழ்ச்சி அடைய வேண்டும். எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறார். குழந்தைகளிடம் ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுக்குள் பேசிக் கொள்வது போல உங்களிடம் பேசுகிறார். அவரும் ஆத்மாதான், பரமாத்மா. அவருக்கும் நடிப்பு இருக்கிறது. ஆத்மாக்களாகிய நீங்களும் நடிகர்களே. உயர்ந்ததிலும் உயர்ந்தவரிலிருந்து தாழ்ந்ததிலும் தாழ்ந்த நடிப்பும் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் அனைத்தும் செய்வது ஈஸ்வரனே என மகிமை பாடுகிறார்கள். நோயாளிகளை சரி செய்வது என்னுடைய நடிப்பு இல்லை. தூய்மையாக மாறினால்தான் நீங்கள் வீட்டிற்கு போக முடியும், ராஜ்யத்திலும் போக முடியும். வேறு எந்த நம்பிக்கையும் வைக்காதீர்கள். இவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் என்பதில்லை. ஆசீர்வாதம், கிருபை போன்ற விஷயங்கள் என்னிடம் எதுவும் இல்லை. அவை வேண்டும் என்றால் சாது சன்னியாசிகளிடம் செல்லுங்கள். ஓ பதீத பாவனனே, வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என நீங்கள் என்னை அழைத்தீர்கள். நான் உங்களை விஷக்கடலிலிருந்து அழைத்து செல்கிறேன். பிறகு நீங்கள் விஷக்கடலில் ஏன் மாட்டிக்கொள்கிறீர்கள் என பாபா கேட்கிறார். பக்தி மார்க்கத்தில் உங்களுடைய நிலை இப்படி ஆகிவிட்டது. ஞானம் பக்தி உங்களுக்காகவே. சன்னியாசிகள் கூட ஞானம் பக்தி வைராக்கியம் என்கின்றனர். ஆனால் அதனுடைய பொருளை அவர்கள் அறியவில்லை. இப்போது உங்களுடைய புத்தியில் ஞானம் பக்தி பிறகு வைராக்கியம் என்பது இருக்கிறது. எனவே எல்லையற்ற வைராக்கியத்தை கற்பிப்பவர் வேண்டும். இது சுடுகாடு என பாபா புரிய வைத்துள்ளார். இதன் பிறகு சொர்க்கமாக ஆக வேண்டும். அங்கே ஒவ்வொரு செயலும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது பாபா உங்களுக்கு விக்கர்மம் நடக்காத அளவிற்கு கர்மங்களை கற்பிக்கிறார். யாருக்கும் துக்கம் அளிக்காதீர்கள். பதீத்தர்களின் உணவை சாப்பிடாதீர்கள். விகாரத்தில் ஈடுபடாதீர்கள். இதில்தான் அபலைகள் மீது கொடுமை இழைக்கப்படுகிறது. மாயா எப்படி தடையை ஏற்படுத்துகிறது என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். இது அனைத்தும் குப்தமாகும். அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் இடையே யுத்தம் நடந்தது என்கிறார்கள். பிறகு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலும் யுத்தம் நடந்தது என்கிறார்கள். இப்போது போர் என்பது ஒன்றுதான். நான் எதிர்காலத்தில் 21 பிறவிகளுக்காக உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன் என புரிய வைக்கிறார். இது மரண உலகமாகும். மனிதர்கள் சத்திய நாராயணனின் கதையை கேட்டு வந்துள்ளனர். எந்த நன்மையும் இல்லை. இப்போது நீங்கள் உண்மையான கீதையை கூறுகிறீர்கள். நீங்கள் உண்மையான ராமாயணத்தை கூட கூறுகிறீர்கள். ஒரு ராமர் சீதையின் விஷயம் இல்லை. இச்சமயம் முழு உலகமும் இலங்கையாக இருக்கிறது. நாலாபுறமும் தண்ணீர் இருக்கிறது அல்லவா? இது எல்லையற்ற இலங்கையாகும். இதில் ராவணனின் ராஜ்யம் இருக்கிறது. ஒரு தந்தைதான் மணவாளன், மற்ற அனைவரும் மணப்பெண்கள். இப்போது பாபா உங்களை ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கிறார். இது சோகவனமாகும். சத்யுகம் சோகம் இல்லாத தோட்டம் என சொல்லப்படுகிறது. அங்கு துன்பம் துயரம் எதுவுமே இல்லை. இச்சமயம் துன்பமோ துன்பம் மட்டும்தான். ஒருவர் கூட சோகமற்றவர் கிடையாது. அசோகா ஓட்டல் என பெயர் வைக்கின்றனர். இச்சமயம் முழு உலகமும் எல்லையற்ற ஹோட்டல் என புரிந்து கொள்ளுங்கள் என பாபா கூறுகின்றார். சோக ஹோட்டலாக இருக்கிறது. மனிதர்களின் உண்ணுதல் அருந்துதல் அனைத்தும் விலங்குகளைப் போல இருக்கிறது. உங்களை பாபா எங்கே அழைத்து செல்கிறார் பாருங்கள். உண்மையிலும் உண்மையான அசோகவனம் சத்தியுகத்தில் இருக்கிறது. எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லைக்கப்பாற்பட்டதின் விஷயம் பாபா தான் தெரிவிக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பாபா நம்மை படிக்க வைக்கிறார் என அறிகிறீர்கள். அனைவருக்கும் வழிகாட்டுதல், கண் பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோலாக இருத்தல் போன்றவை நம்முடைய வேலையாகும். சித்திரங்கள் கூட உங்களிடத்தில் இருக்கிறது. இது இந்த நாடு என பள்ளிக்கூடங்களில் சித்திரங்களை வைத்து புரிய வைக்கப்படுகிறது. அதுபோல் நீங்கள் ஆத்மா சரீரம் அல்ல என்பதை புரிய வைக்கிறீர்கள். ஆத்மாக்கள் சகோதரர்கள். எவ்வளவு எளிதான விஷயங்களை கூறுகிறீர்கள். நாம் அனைவரும் சகோதரர்கள் என கூறுகிறீர்கள். நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் சகோதரர்கள் அல்லவா என பாபா கூறுகின்றார். இறை தந்தை என்று சொல்கிறீர்கள் அல்லவா. ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளக் கூடாது. சகோதரன் சகோதரி ஆகிறீர்கள். ஒரு சிவபாபாவின் குழந்தைகள் அனைவரும் சகோதரர்கள் ஆவார்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதரன் சகோதரிகள் ஆவீர்கள். நாம் தாத்தாவிடமிருந்து சொத்து அடைய வேண்டும். எனவே தாத்தாவை தான் நினைக்கிறார்கள். இந்த குழந்தையை பிரம்மாவை கூட நான் என்னுடையவனாக ஆக்கியிருக்கிறேன். அதாவது இவருக்குள் பிரவேசமாகியிருக்கிறேன். இந்த விஷயங்கள் அனைத்தும் இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளே, இப்போது புதிய தெய்வீக இல்லற மார்க்கம் உருவாகி கொண்டிருக்கிறது என பாபா கூறுகிறார். நீங்கள் பி கே அனைவரும் சிவபாபாவினுடைய வழிப்படி நடக்கிறீர்கள். பிரம்மா கூட அவருடைய சிவபாபாவினுடைய வழிப்படி நடக்கிறார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். மேலும் அனைத்து உறவுகளிலிருந்தும் விடுபடுங்கள் என பாபா கூறுகிறார். 8 மணி நேரம் நினைக்க வேண்டும். மீதம் 16 மணி நேரம் ஓய்வு. வேலை போன்ற எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். நான் பாபாவின் குழந்தை என்பதை மறக்காதீர்கள். இங்கேயே வந்து ஹாஸ்டலில் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. இல்லை, இல்லறத்தில் குழந்தைகளுடன் இருக்க வேண்டும். தந்தையிடம் வருவது புத்துணர்வு அடைவதற்காகத்தான் ஆகும். மதுரா விருந்தாவனத்தில் மதுபனின் காட்சி காண்பதற்காக செல்கின்றனர். சிறிய மாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த எல்லையற்ற விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சிவபாபா பிரம்மா மூலமாக புதிய சிருஷ்டியை படைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் வாரிசுகள். பி கே விகாரங்களின் விஷயம் இருக்க முடியாது. சன்னியாசிகள் சீடர்கள் ஆகின்றனர். அவர்கள் சன்னியாச உடையை அணிந்து கொண்டால் பெயர் மாறிவிடுகிறது. இங்கே கூட நீங்கள் பாபாவினுடையவர் ஆகிவிட்டீர்கள் என்றால் பாபா பெயர் வைத்தார் அல்லவா. எவ்வளவு பேர் பட்டியில் இருந்தனர்? இந்த பட்டியை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. சாஸ்திரங்களில் என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறது? மீண்டும் இவ்வாறே நடக்கும். இப்போது உங்களுடைய புத்தியில் சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டு உள்ளது. தந்தை சுயதர்ஷன சக்கரதாரி அல்லவா. சிருஷ்டியின் முதல் இடைக்கடையை அறிந்துள்ளார். பாபாவிற்கு சரீரம் இல்லை. உங்களுக்கு ஸ்தூல சரீரம் இருக்கிறது. அவர் பரமாத்மா ஆவார். ஆத்மா சுயதர்ஷன சக்கரதாரி அல்லவா. இப்போது ஆத்மாவிற்கு எப்படி அலங்காரம் செய்வது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா. இது எவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் ஆகும். உண்மையில் நான் சுயதர்ஷன சக்கரதாரி என பாபா கூறுகின்றார். ஆத்மாவில் அனைத்து சிருஷ்டி சக்கரத்தின் ஞானமும் வந்துவிடுகிறது என நீங்கள் அறிகிறீர்கள். பாபா கூட பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர். நாமும் அங்கே இருக்கக்கூடியவர்கள். குழந்தைகளே, நானும் சுயதர்ஷன சக்கரதாரி. நான் பதீத பாவனன் உங்களிடம் வந்திருக்கிறேன் என பாபா தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். பதீதத்திலிருந்து பரிசுத்தமாக்குங்கள், விடுவியுங்கள் என்பதற்காகவே என்னை அழைத்தீர்கள். அவருக்கு சரீரம் இல்லை. அவர் பிறப்பிறப்பிற்கு அப்பாற்பட்டவர். பிறவி எடுக்கிறார், ஆனால் தெய்வீகமானது. சிவ ஜெயந்தி அல்லது சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள். எப்போது இரவு முடிகிறதோ அப்போது பகலாக மாற்றுவதற்காக நான் வருகிறேன் என பாபா கூறுகிறார். பகலில் 21 பிறவிகள், பிறகு இரவில் 63 பிறவிகள் என ஆத்மா தான் விதவிதமாக பிறவி எடுக்கிறது. இப்போது பகலிலிருந்து இரவிற்கு வந்துள்ளீர்கள். மீண்டும் பகலுக்கு போக வேண்டும். உங்களை சுயதர்ஷன சக்கரதாரியாக மாற்றியிருக்கிறார். இச்சமயம் என்னுடைய நடிப்பு இருக்கிறது. உங்களையும் சுயதர்ஷன சக்கரதாரியாக மாற்றுகிறேன். பிறகு நீங்கள் மற்றவர்களை மாற்றுங்கள். எப்படி 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள்? அந்த 84 பிறவி சக்கரத்தை பற்றி புரிய வைக்கப்படுகிறது. முன்பு உங்களுக்கு இந்த ஞானம் இருந்ததா? முற்றிலும் இல்லை, அஞ்ஞானியாக இருந்தீர்கள். பாவா சுயதர்ஷன சக்கரதாரி, அவருக்கு ஞானக்கடல் என்று பெயர் என முக்கிய விஷயத்தை பாபா புரிய வைக்கிறார். அவர் சத்தியமானவர், சைத்தன்யமானவர். குழந்தைகளாகிய உங்களுக்கு சொத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபா தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். உப்பு தண்ணீர் ஆகாதீர்கள், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மேலும் அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பாபாவை அனைவரும் மறந்து இருக்கின்றனர். இப்போது என்னை மட்டும் நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். நிராகார ஆத்மாக்கள் முன்பு நிராகார பகவான் கூறுகிறார். உண்மையில் நீங்கள் நிராகார், பிறகு சாக்காரி ஆகிறீர்கள். உடல் இல்லாமல் ஆத்மா எதுவும் செய்ய முடியாது. ஆத்மா உடலிலிருந்து போய்விட்டால் எந்த ஒரு அசைவும் ஏற்படாது. ஆத்மா உடனே சென்று இன்னொரு உடலில் தனது நடிப்பை நடிக்கிறது. இந்த விஷயங்களை நன்கு புரிந்து கொள்ளுங்கள், உள்ளுக்குள் சிந்தியுங்கள். ஆத்மாக்களாகிய நாம் பாபாவிடமிருந்து சொத்து அடைகிறோம். சத்தியுகத்தின் சொத்து கிடைக்கிறது. நிச்சயம் பாபா பாரதத்திற்கு சொத்து அளித்திருக்கிறார். எப்போது சொத்து கொடுத்தார்? பிறகு என்ன நடந்தது? மனிதர்களுக்கு இது எதுவும் தெரியவில்லை. இப்போது பாபா அனைத்தையும் தெரிவிக்கிறார். குழந்தைகளாகிய உங்களைத்தான் சுயதர்ஷன சக்கரதாரி ஆக்கியிருக்கிறார். பிறகு நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள். மீண்டும் நான் வந்திருக்கிறேன். எவ்வளவு எளிதாக பாபா புரிய வைக்கிறார். பாபாவை நினைவு செய்யுங்கள். மேலும் இனிமையாக மாறுங்கள். குறிக்கோள் எதிரில் இருக்கிறது. பாபா வழக்கறிஞர்களுக்கெல்லாம் வழக்கறிஞராக இருக்கிறார். அனைத்து சண்டை சச்சரவுகளிலிருந்தும் விடுவிக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் நிறைய மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நாம் பாபாவின் குழந்தைகளாகி இருக்கிறோம். பாபா சொத்து கொடுப்பதற்காக நம்மை தத்தெடுக்கிறார். இங்கே நீங்கள் சொத்து அடைவதற்காக வருகிறீர்கள். குழந்தைகளை பார்த்து கொண்டாலும் புத்தி பாபா மற்றும் ராஜ்யத்தின் பக்கம் இருக்க வேண்டும் என கூறுகிறார். படிப்பு எவ்வளவு எளிதாக இருக்கிறது. பாபா உங்களை உலகத்திற்கே அதிபதியாக்குகிறார். அவரை நீங்கள் மறந்து போகிறீர்கள். முதலில் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஞானத்தை பாபா சங்கம யுகத்தில் தான் கொடுக்கிறார். ஏனென்றால் சங்கமத்தில் தான் பதீதத்திலிருந்து பாவனமாக ஆகிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக பிரம்மா முக வம்சாவளி பிராமண குலபூஷணர்கள், தேவதைகளை விட உயர்ந்த குலத்தவர்கள், நீங்கள் பாரதத்திற்கு மிக உயர்ந்த சேவை செய்கிறீர்கள். இப்போது மீண்டும் நீங்கள் பூஜைக்குரியவர் ஆகிவிடுவீர்கள். இப்போது பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராகவும் சோழியிலிருந்து வைரமாகவும் மாற்றிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். இப்போது ஸ்ரீமத் படி ஒவ்வொரு கர்மமும் உயர்ந்ததாக செய்ய வேண்டும். யாருக்கும் துக்கம் அளிக்க கூடாது. தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். பாபாவின் கட்டளைப்படிதான் நடக்க வேண்டும். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க சுயதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். ஒருபோதும் உப்பு தண்ணீர் ஆகக்கூடாது. அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். மிக மிக இனிமையாக மாற வேண்டும். வரதானம் மரியாதையை கேட்டு வாங்குவதற்கு பதிலாக எல்லோருக்கும் மரியாதையை கொடுக்கக்கூடிய சதா சுயநலமற்ற யோகி ஆகுங்கள். உங்களுக்கு யாரேனும் மரியாதை கொடுத்தாலும், உங்களை ஏற்றுக்கொண்டாலும் அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், நீங்கள் அவர்களை தன்னுடைய இனிமையான சகோதரனாகவும் சகோதரியாகவும் ஏற்றுக்கொண்டு சதா சுயமரியாதையில் இருந்து அன்பான பார்வையுடன், அன்பான உள்ளுணர்வுடன் ஆத்மீக மரியாதையை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். இவர்கள் மரியாதை கொடுத்தால் நான் மரியாதை கொடுப்பேன். இது கூட ராயலாக யாசிப்பதாகும். இதில் சுயநலமற்ற யோகி ஆகுங்கள். ஆன்மீக அன்பினுடைய மழையின் மூலமாக எதிரியை கூட நண்பனாக ஆக்கிவிடுங்கள். உங்கள் முன்னால் யாரேனும் கல்லை விட்டு எரிந்தாலும் கூட நீங்கள் அவர்களுக்கு ரத்தினங்களை கொடுங்கள். ஏனெனில் நீங்கள் ரத்தினங்களின் கடலாகிய தந்தையின் குழந்தைகள். ஸ்லோகன்: உலகத்தின் புதிய படைப்பிற்கான காரியத்திற்காக இரண்டு சப்தங்களை நினைவில் வையுங்கள். கருவி மற்றும் பணிவு. நான் ஒரு கருவி மட்டுமே என்று புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் பணிவாக இருக்க வேண்டும். அவ்யக்த சமிங்கை. சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்ம அன்பின் அனுபவி ஆகுங்கள். சேவையில் வெற்றிக்கான முக்கிய சாதனம் தியாகம் மற்றும் தபஸ்யா. அப்படிப்பட்ட தியாகி மற்றும் தபஸ்யாவின் அர்த்தம் சதா தந்தையின் மீது கொண்ட அன்பில் மூழ்கியிருத்தல், அன்பினுடைய கடலில் மூழ்கியிருத்தல், ஞானம் ஆனந்தம் சுகம் சாந்தியின் கடலில் மூழ்கியிருத்தல். இந்த நிலையையே தபஸ்வி என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தியாகியாக தபஸ்வியாக இருப்பவர்களே உண்மையான சேவாதாரி ஆவார்கள். ஓம் சாந்தி.